சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம்ம ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 38.
திருவைந்தெழுத்து மந்திரத்தை சிகாரம் முதலாக கொண்டு நோக்கினால் அம்மந்திரம் மூன்று கூறாய் நிற்பது புலனாகும். சிவா என்பது முதற்கூறு, யா என்பது இரண்டாம் கூறு, நம என்பது மூன்றாம் கூறு. சிவா என்பது பதியையும், யா என்பது பசுவையும், நம என்பது முதற்கூறில் உள்ள சிகாரம் சிவனையும், வா என்பது அவனது அருட்சக்தியையும் குறிக்கும். மூன்றாம் கூறில் உள்ள மகாரம் ஆணவத்தையும், நகாரம் திரோதான சக்தியையும் குறிக்கும். மாயை கண்மங்கள் திரோதான சக்திக்கு கருவியாய் அதன் வழிபட்டு நிற்றலின் அதனுள் அடங்கும்.
நடுவில் அடங்கும், எதனுள் அடங்கும்?
ஆணவத்தோடு நகாரத்தோடு
அந்த மகரத்துக்குள்ளே அடங்கும்.
சாரி, மகாரம், சாரி, மகாரம். நடுவில் உள்ள ஏ ஆகிய உயிர் இரு பக்கமும் சென்று பாசத்தோடும் பதியோடும் நிற்கும் தன்மையை உடையது. யகாரம் ஆகிய உயிர் பின்னுள்ள மகாரம் ஆகிய ஆணவ மலத்துட்பட்டு அறியாமையில் அழுந்தியும், நகாரம் ஆகிய இறைவனது திரோதான சக்தியால் செலுத்தப்பட்டு மாயை கண்மங்களை பொருந்தி உலக நுகர்ச்சியில் அழுந்தியும் வரும். எனவே நம ஆகிய ஈரெழுத்துக்களும் முறையே சகல நிலையையும் கேவல நிலையையும் குறிக்கின்றன என்பது புலனாகும். உயிர் நமவில் அழுந்து இருக்கும் நிலையே கட்டு நிலையாகும்.
சித்தாந்தம் முழுவதையுமே இதுக்குள்ளே சொல்லுகிறார்கள். நாம என்பதுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர்நிலை அதனுடைய கட்டுநிலை, சிவ என்பதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிலை அதனுடைய வீட்டு நிலை. இப்போ மொத்த செய்தியும் சொல்லப்படுகிறது. உயிர் நிற்கிற நிலை, இறை நிற்கிற நிலை, மலம் நிற்கிற நிலை, இறையோ உயிர் மலத்தோடு சேருகிற பொழுது இருக்கக்கூடிய சக்தியின் துணை நிலை, சிவத்தோடு சேருகிற பொழுது இருக்கக்கூடிய சக்தியின் துணை நிலை, மலத்தோடு சேருகிற பொழுது உயிருக்கு ஏற்படுகிற கட்டு, மலத்திலிருந்து விடுபடுகிற சிவத்தோடு சேருகிற பொழுது வருகிற வீடு, இது கேவல நிலை, இது சுத்த நிலை, மொத்தமும் சொல்லி விடுகிறார்.
ஆகிய உயிருக்கு
திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஆனால் இதுவல்ல மந்திரம். இது மந்திரத்துக்கான பொருள் விளக்கமே தவிர அது ஒரு கனி இருக்கிறது. அந்த கனியை முதல் சுவைக்க வேண்டும்.
ஆகிய உயிருக்கு முன்னுள்ள சி வா சி வா என்பவை தந்தையும் தாயுமாய் உள்ள சிவமும் அதனை பிரியாத திருவருளும் உயிர் உணர்வில் உடன் கலந்திருப்பதை உணர்த்தும். ஆகிய உயிருக்கு முன்னுள்ள சி வா என்பவை தந்தையும் தாயுமாய் உள்ள சிவமும் அதனை பிரியாத திருவருளும் உயிருணர்வில் உடன் கலந்திருப்பதை உணர்த்தும். உயிர் தனக்கு முன்னாக உள்ள அம்மையப்பரை தன் அறிவின் கண் காண முற்படாமல் உலகத்தை மட்டுமே அறிந்து அனுபவித்து வருகிறது. உயிர் நமவை விடுத்து வா ஆகிய திருவருளை சார்ந்து நிற்பதே சுத்த நிலையாகும். திருவருள் உயிரை சிவத்திடம் சேர்ப்பிக்கும். உயிர் சிவத்தில் அழுந்தி நிற்பதே இன்புறு நிலையாகும்.
அதாவது நம்ம படித்த விஷயத்தை எழுத்திலே காட்டுகிறார். சிவா, இப்ப நான் சொன்னதுதான், சிவ என்கின்ற முன்னுக்கு இருக்கிற ரெண்டும் இறைவனும் சக்தியும், அம்மாவும் அப்பாவும் முன்னே நிற்கிறார்கள். பின்னாலே செவிலித்தாயும் அப்படித்தான் சொல்ல வேண்டும். செவிலித்தாயாகத்தான் திரோதான சக்தி இருந்து நம்மை பாதுகாத்து வெளியிலே எடுக்கும். இங்கே தாய் நிற்பாள், அங்கே செவிலித்தாய் நிற்பாள். அவளோடு சேர்ந்து அங்கே மலம் நிற்க போறது. மலத்திலே இருந்து விடுவித்து இறைவன் இங்கே சிவத்தோடு சேர்ப்பிக்கிறான். சேர்ப்பிக்கிற பொழுது ஏற்படுகிற அனுபவத்தை தான் இன்ப நிலை என்கிறார். நமக்கு நாம் திரும்ப திரும்ப படித்திருக்கிறோம், உலகியல் சார்ந்து நமக்கு கிடைக்கிற இன்பம் சிற்றின்பம், இறையியல் சார்ந்து நமக்கு கிடைக்கிற இன்பம் பேரின்பம். சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையே அந்த இன்பத்தை விளக்கம் பண்ணுகிறது. அந்த ரெண்டு வார்த்தையுமே அது தமிழ் மொழியில் ரொம்ப சுகமாக நமக்கு விளங்கப்படுத்துகிறது. என்னென்றால் சிற்றின்பம் என்றால் சிறிது நேரம் இருக்க போகிற இன்பம், பேரின்பம் என்றால் நெடுநேரம் இருக்க போகிற இன்பம் தான் பேரின்பம். இந்த சிற்றின்பம் என்பதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டால், இன்பம்தான் ஆனால் கொஞ்ச நேரம் நிற்கும், இதுதான் சிற்றின்பம். சிற்றின்பம் என்று சொன்ன உடனே எல்லாரும் காமத்தை மட்டும் பொருள் கொள்வார்கள். காமம் மட்டுமல்ல சிற்றின்பம், நாங்கள் அனுபவிக்கிற சந்தோஷங்கள் எல்லாமே சிற்றின்பம் தான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல காபி குடிக்கிறோம், குடித்தால் அது இன்பம்தான், மறுக்க முடியாது, இன்பம் என்ற ஒரு பகுதியினுடைய ஒரு கூறு தான். ஆனால் ஒரு குடித்து ரெண்டு நிமிஷத்திலே அதனுடைய அந்த அனுபவம் போயிடும், அதுக்கு பிறகு நிற்காது. அது நம்முடைய இயல்பு. இது ஒரு அந்த இன்பத்தினே இருக்கக்கூடிய குறைபாடு. அதை விட இன்னொன்று நான் அது தனி பேச்சாகவே பேசியிருக்கிறேன். பெற்ற சின்பம் பெற்று சிற்று சிற்றின்பமே பேரின்பமாம் என்று பேசியே இருக்கிறேன். அது இன்னொன்று என்னவென்று கேட்டால், இந்த சிற்றின்பத்திலே இருக்கிற குறைபாடுகளிலே ஒன்று என்னவென்றால், இன்பத்தை கூறுகளாக பிரித்து சொல்லியிருக்கிறார்கள். நாம் பல விஷயத்திலே மயங்கி கிடக்கிறோம் என்பதிலே ஒன்று இந்த விஷயத்திலும் மயங்கி கிடக்கிறோம். என்னவென்று கேட்டால், சில வேளைகளிலே துன்ப நீக்கமே இன்பமாக தெரியும். அந்த பேச்சை கேட்டு பாருங்க, நான் விரிவாக சொல்லியிருக்கிறேன். துன்ப நீக்கமே இன்பமாக தெரியும். அதாவது, எப்படா இந்த வகுப்பை முடிக்க போகிறார் என்று இந்த மனதுக்கு பட்டாரு. வகுப்பு முடிந்தோன படுகிற ஒரு சந்தோஷம் இருக்கிறது அல்லவா, அப்பா முடிந்து விட்டது என்றால். உண்மையிலே அங்கே ஒரு ஒரு இன்பமும் நிகழவில்லை, துன்பம் நீங்கியது, அது இன்பமாகப்பட்டது. தலைவலிக்கிறது, மாத்திரை போடுகிறோம், தலைவலி நீங்கின உடனே அப்பா இப்பொழுதுதான் சந்தோஷமாக இருக்கிறோம் சொல்லுவோமே. சந்தோஷமாக அதுல என்ன சந்தோஷத்துக்கு நடந்தது? ஒன்றும் இல்லை, துன்பம் நீங்கியது, இன்பம் போல தெரிந்தது. தலைவலி இல்லாமல் இருக்கிறது சந்தோஷம் என்றால் நாம் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கிறோம் என்றவா அப்படி ஒருத்தரும் சொல்வதில்லையே. தலைவலி வந்து போன பிறகுதான் அது இன்பம் போல தெரிகிறது. ஆகவே துன்ப நீக்கத்தை பல நேரத்திலே நாங்கள் இன்பமாக கருதி கொள்கிறோம். அப்படியல்ல, இன்பம் என்றே ஒன்று இருக்கிறது. நான் சொன்னேன், நல்ல ஒரு லட்டு சாப்பிட்டேன், அது இன்பம்தான், அதுல மறுப்பில்லை, அது துன்ப நீக்கம் இல்லை, இன்பம்தான். சாப்பிட்ட உடனே நாக்கு ஆகிய புலன் மகிழ்கிறது. நாக்கு ஆகிய புலன் மகிழ்கிறது என்றால் நாக்கு அறிவில்லை, அது சடம், நாக்கின் ஊடாக ஆன்மா மகிழ்கிறது. ஆகவே அது இன்பம்தான். ஆனா அதுல என்ன குறைபாடு என்றால், அது ஒரு புலனுக்கு மட்டும்தான் இன்பம். லட்டை சாப்பிட்டேன் என்றால் நாக்கிலே வைத்து சாப்பிட நாக்குக்கு மட்டும்தான், லட்டு நாக்குக்கு நன்றாக இனிக்கிறது என்பதற்காக மூக்குக்குள்ளே போட முடியாது. மூக்குக்குள்ளே போட்டால் அது இன்பம் ஆகாது, காதுக்குள்ளே போட முடியாது. யார் தென் வந்து பாயுது காயதில்லை என்பது அது ஒரு அது அது எப்படி சொல்வது என்றால், அது அது அதுக்கு ஒரு இலக்கணமே இருக்கிறது, குழந்தை ஞாபகத்தில் வரவில்லை. அது ஒரு அனுபவத்தை இன்னொரு அனுபவத்திலே ஏற்றி சொல்வது. நாக்கிலே சொன்னால் உனக்கு இப்போ நாக்கிலே தென் வந்து பாய்வது இனிமே இனிமை புரியும், அப்படி காதிலே வார்த்தைகள் தேன் போல பாய்கிறது என்று அர்த்தம். தவிர தேன் வந்து காதிலே பாய்கிறது என்பதற்காக காதுக்குள்ளே தேனை பற்றி யோசனம் இல்லை. இப்போ குறித்த ஒரு அங்கத்துக்கு மட்டும் இன்பம் தருகிற விஷயத்தை சிற்றின்பம் என்றுதான் சொல்ல வேண்டும். இது ஒன்று. சில வேளைகளிலே ஒரே பொருள் ஒன்றுக்கு மேற்பட்ட புலன்களுக்கு இன்பம் தரலாம். நான் அதை எனக்கு ஏதோ லட்டு விருப்பம் என்று நேற்று விடாதீர்கள், ஓமைக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பொருள் திருப்பது லட்டு, அதை வாங்கி பார்த்தால் பார்க்க அழகாக இருக்கிறது, கண்ணுக்கு பார்க்க அழகாக இருக்கு, அதை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் இருந்தது. கிட்டல கொண்டு போனால் பாஷம் அதனுடைய வாசனை அழகாக இருக்கிறது, அந்த மூக்கு மகிழ்கிறது, வாயிலை வைத்தால் சாப்பிட அழகாக இருக்கிறது. இவ்வளவு தான். அப்ப மூன்று புலன்களுக்கு அது இன்பம். அது உடம்புக்கு இன்பம் இல்லை, இல்லாட்ட உடம்புல நேச்சா சந்தோஷம் வராது, காதுக்கு இன்பம் இல்லை. இப்படி ஒவ்வொரு பொருளாக நீங்கள் கணிப்பிட்டு பார்த்தால் ரெண்டு புலனுக்கு இன்பம், மூன்று புலனுக்கு இன்பம், நான்கு புலனுக்கு இன்பம் என்று இன்பங்கள் பாகுபடுகின்றன உலகத்திலே. அப்ப ஆக கூடுதலாக இன்பம் இருக்க வேணும் என்றால் என்னவென்று கேட்டால், ஐம்புலனுக்கும் ஏற்படுகிற இன்பம். ஒரு பொருள் ஐம்புலனுக்கும் இன்பம் தர வேண்டும். அதற்கு வள்ளுவ பெருமான் சொல்லுகிறார், ஒரு பொருள் ஐம்புலனுக்கும் இன்பம் தருவது என்பது என்னவென்றால், ஒரு பெண் ஆணுக்கும் ஆண் பெண்ணுக்கும் கொடுக்கிற சந்தோஷம், ஐம்புலனுக்கும் கொடுக்கிற சந்தோஷம் என்கிறார். கண்டு கேட்டு உண்டு, கண்டு கேட்டு உற்று உண்டு உயிர்த்து அடையும் இன்ப ஐம்புல அன்புல இன்பமும் ஒன்றொடி கண்ணி உட என்று ஆண்பாலிலே ஏற்றி பெண்ணுக்கு சொல்கிறார். அது பெண்பாலிலே ஏற்றினால் ஆணுக்கும் அது பொருத்தம். ஒரு ஆணுக்கு பெண் தருகிற இன்பம் ஐம்புடனுக்கும் ஒரே நேரத்திலே பார்ப்பது சந்தோஷம், கேட்பது சந்தோஷம், தொடுவது சந்தோஷம், வாசனை சந்தோஷம், சுவைப்பது சந்தோஷம், இது அத்தனையும் நிகழ்கிறது. அதனாலேதான் இந்த இன்ப சிற்றின்பம் என்ற உடனே காமத்தை ஏன் நாம் கொள்கிறோம் என்றால் சிற்றின்பத்துள் தலையாயது காமம். இப்ப நாங்க எந்த அனுபவமே சிற்றின்பம் தான், தலையாயது காமம். ஐந்து புலனுக்கும் அது இன்பம் தரும். என்னுடைய குருநாத பேராசிரியர் சொல்வார், அது முதல் ஒரு ஆணுக்கு பெண் பெண்ணாலே ஆணுக்கு ஐம்புல இன்பம் வந்து, ஆணாலே பெண்ணுக்கு ஐம்புல இன்பம் வந்து, பிறகு பிறக்கிற குழந்தையாலே ரெண்டு பேருக்கும் ஐம்புல இன்பம் வரும். அது 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 நிஜம், அது அனுபவத்திலே உங்களுக்கு இருக்கும் நன்றாக தெரியும். அப்ப இந்த ஐம்புல இன்பம் தான் இன்பங்களுக்குள்ளே உயர்ந்தது என்று நினைத்தால் அதுவும் கொஞ்ச நேரம் தான் நிற்கும். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது ஒரு அது இப்ப எல்லாரும் நீங்கள் வளர்ந்தவர்களுடைய கொஞ்சம் இல்லை, இப்போ ஒரு காமத்தை அனுபவிக்கிறவனுக்கு அந்த இன்பம் குறிப்பிட்ட நேரம்தான், அது எப்பொழுதுமே இன்பமாக இல்லை. அதனால்தான் நாம திரும்பி திரும்பி அதை தேடுகிறோம். குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் அந்த ஐம்புலனுக்கும் இன்பம் தான், ஆனால் குறிப்பிட்ட நேரம்தான் நிற்கிறது. அதுல என்னவென்றால் ரெண்டு பேர் சேர வேண்டி இருக்கிறது அந்த இன்பத்துக்கு, ரெண்டு பேருடைய சேர்க்கையில தான் அந்த இன்பம் நிகழ்கிறது. என்ன கொடுமை என்று கேட்டால் சேருகிற ரெண்டு பேருமே சில காலம் வாழுகிற ஜீவன்கள், நிரந்தரமானவர்கள் இல்லை. ஒரு பெண் ஆணுக்கு இன்பம் கொடுக்கிறாள், ஆண் பெண்ணுக்கு இன்பம் கொடுக்கிறாள். ஆணுக்கும் காலம் குறைவு, பெண்ணுக்கும் காலம் குறைவு. ஆகவே அவர்களாலே வருகிற இன்பத்தினுடைய காலமும் குறைவு, நிரந்தரமாக நிற்பதில்லை. அப்ப நிரந்தரமாக நிற்க வேண்டும் என்றால் இன்பம் தருகிற பொருளாக இருக்க வேண்டும். அந்த இன்பம் தருகிற பொருள் நிரந்தர பொருளாக இருக்க வேண்டும், அழிவில்லாத பொருளாக இருக்க வேண்டும். அதனாலேதான் நம் பெரியவர்கள் தேடி பிடித்து அவர்கள் ஒவ்வொன்றிலும் தரை கண்டவர்கள் தானே இப்படியே தேடி தேடி சிற்றின்பத்துக்கு வந்து பார்த்தார்கள். இது ஒரு எல்லையிலே முடிந்து போகிறது. முடியாத இன்பம் பெற வேண்டும் என்றால் அழியாத இன்பம் உள்ள பொருளை போய் சேர வேண்டும் என்று நினைத்தார்கள். அதுதான் பரம்பொருள் என்று தெரிந்தது. அதனோடு கலந்து விட்டால் வருகிற இன்பம் அழியாது. ஏனென்றால் அது அழியாது, அந்த பொருள் அழியாது என்றபடியால் அந்தரோடு சேருகிற பொழுது வருகிற இன்பமும் அழியாது என்று அந்த இன்பத்தை போய் இனம் கண்டு பற்றுகிறார். அதுதான் அந்த அந்த இறையருள் தருகிற இன்பம். அப்போ சிவ என்கின்ற அந்த மந்திர வார்த்தைகளுக்குள்ளே நிரந்தரமான இன்ப அனுபவத்தை இந்த உயிர் பெறுகிறது. அதுக்கு முன்னாலே நம என்பதெல்லாம் அப்பப்போ பெற்று விடுகிற இன்பம் தான். நாம் அடிப்படையிலே புரிந்து கொள்வோம். நீங்க அந்த பந்தய வாசிங்க, நான் திருப்பி சொல்றேன்.
ய ஆகிய உயிருக்கு முன்னுள்ள சீவா என்பவை தந்தையும் தாயுமாய் உள்ள சிவமும் அதனை பிரியாத திருவருளும் உயிருணர்வில் உடன் கலந்திருப்பதை உணர்த்தும். உயிர் தனக்கு முன்னாக உள்ள அம்மையப்பரை தன் அறிவின் கண் காண முற்படாமல் உலகத்தை மட்டுமே அறிந்து அனுபவித்து வருகிறது. உயிர் நமவை விடுத்து வா ஆகிய திருவருளை சார்ந்து நிற்பதே சுத்த நிலையாகும். திருவருள் உயிரை சிவத்திடம் சேர்ப்பிக்கும். உயிர் சிவத்தில் அழிந்து நிற்பதே இன்புறு நிலையாகும்.
அதாவது மாயைப் பொருளிலே சேரும் வரைக்கும் வருகிற இன்பங்கள் தற்காலிக இன்பங்கள், சிவத்தோடு சேருகிற வருகிற இன்பம் என்பது நிரந்தர இன்பம். நாம நினைத்து பார்க்கவே தெரிகிறது. இந்த உவமையை சொன்ன உடனே சிற்றின்பம் என்பது ஒருவருக்கு நிகரில்லாத மகிழ்ச்சி தான், அதை யாரும் மறுக்க முடியாது. அதனாலதானே உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது, அந்த மகிழ்ச்சி தான். அந்த வினாடி நேர மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும், அது இருக்க வேண்டும் என்ற ஏக்கம் இல்லாதவர்களே. அதனாலேதான் பல பெரிய செல்வர்கள், கோடீஸ்வரர்கள், அரசர்கள் சிற்றின்பத்தை பல இடத்திலும் தேடுகிறார்கள். ஒருத்தியோடு வாழ்ந்தால் போதாது என்று அவளிடம் காணவும் இவளிடம் காணவும் தேடு. ஏனென்றால் அவர்களுக்கு என்ன, இந்த சிற்றின்பத்தை பேரின்பமாக்குகிற முயற்சி. அவர்களை நாம் ஒன்றும் திட்டப்படாது என்றால் அவர்களும் ஒரு ஒரு ஆத்ம தேடல் உள்ளவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் ஒன்று என்றால் சிற்றின்பத்தை நிறைய சேர்த்தால் பேரின்பமாகிவிடும் என்று அவர்கள் கருதி இருக்கிறார்கள். ஆனால் அது சிற்றின்பம் நிறைய சேர்ந்து பேரின்பமாகவில்லை, ஆகாது என்றால் அது அப்பப்போ அழிகிற விஷயங்கள். நீங்கள் ஒரு ஒரு சிற்றின்பத்தை சேர்த்து வைப்பதற்கு இன்னொரு சிற்றின்பத்தை சேர்ப்போம் என்று போக இந்த சிற்றின்பம் கொடுத்து போயிடும். ஆகவே சிற்றின்பத்தை சேர்த்து பேரின்பம் ஆக்க முடியாது. அப்ப பேரின்பம் எப்படி கிடைப்பது என்றால், பேரின்பமான ஒரு பொருளை நீங்கள் சேர வேண்டும். அது இது சிற்றின்பம் என்று தெரிந்தால்தான் அது பேரின்பம் என்று தெரிய வரும். அதை நாட வேண்டும் என்று ஆசை வரும். அதனாலேதான் ஒரு பக்கம் சிற்றின்பத்தை வைத்து மூட விட்டு அதனுடைய இழப்பை உணர்த்தி அதற்கு பிறகு அதனுடைய பெருமதி இருக்கிறதை தேட வைக்கிறான். அதுதான் நம்ம இந்த சிவாய நமவில் சீயை நோக்கி நகர்த்துவது யாவை அதுதான். மூன்று பசியாலே தான் உலகம் இயங்குகிறது. நான் திரும்ப திரும்ப சொல்வதுண்டு, மூன்று பசிதான். ஒன்று வயிற்று பசி, அது எல்லா ஜீவனுக்கும் உண்டு. வயிற்று பசி இல்லாவிட்டால் எல்லாரும் அவனவன் பாட்டில் படுத்துருவான். வயிற்று பசி இருக்கிறபடியால் தான் வேலை செய்கிறோம், உழைக்கிறோம், பாடுபடுகிறோம், எல்லாம் செய்கிறோம். வயிற்று பசி. அடுத்தது இரண்டாவது பசி இருக்கிறது உடம்பு பசி, அதுதான் காமம் என்கிறோம். இதுவும் இன்னொரு பசி. இதுவும் இல்லாவிட்டால் உலக இயக்கம் நின்று போய்விடும். மனிதர்கள் ஓடி திரிவது, தேடுவது, இதெல்லாம் இது ரெண்டாவது பசி. மூன்றாவது அறிவு பசி. அது ஒரு கொஞ்சம் பேருக்கு இருக்கிற பசி, எல்லாருக்கும் இருக்காது. ஆனால் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிறவியிலே வரும். இந்த மூன்று பசி தான் உலகத்தை இயக்கி கொண்டே இருக்கிறது. அதிலே காமப்பசி என்பது எல்லா ஜீவன்கள் அதில் அது இல்லாத ஜீவன் என்று இல்லை, மரங்களுக்கு கூட அது உண்டு என்கிறார். மரங்கள் கூட தனக்கு துணையை நாடுகிறது, சேருகிறது, குழந்தை பிறக்கிறது, அதை பாதுகாக்கிறது, இதெல்லாம் இருக்கிறது. அந்த இன்ப நிலையை நிரந்தரமான இன்ப நிலையாய் பெற முடியும் என்று தெரிந்தால் ஒரு அறிவுள்ளவன் அதை விடமாட்டான். அதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிற்றின்பத்தை சேர்த்து பேரின்பமாக்க முடியாது. ஆனால் பேரின்பம் என்று ஒன்று இருக்கிறது, அதை பிடிக்க முடியும் என்று தெரிந்து விட்டால்தான் நாங்கள் இந்த தத்துவ தேடலுக்குள்ளாலே அங்கே போக வேண்டி முயற்சிப்போம். அதை சொல்லுது.
பஞ்சாக்கரத்தின் வகைகள். தூல பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம் என்பவற்றின் பெயர் காரணத்தை பின்வருமாறு சொல்லலாம். திருவைந்தெழுத்தை நகாரம் முதலாக சொல்லுங்கால் அது ஒரு தொடர் மொழியாய் நின்று சிவனுக்கு வணக்கம் என்னும் ஒரு பொது பொருளையே தந்து நிற்றதால் தூல பஞ்சாக்கரம் எனப்படுகிறது.
நம சிவாய, சிவாய என்பதை சிவம் என்றும் நம என்பதை வணக்கம் என்பதுமாக எடுத்துக்கொண்டு பொருள் நோக்கி நம சிவாய என்பது சிவனுக்கு வணக்கம் என்று பொருள் தருவதாலே அதை தூல பஞ்சாக்கரம் என்று சொல்கிறார்கள்.
சிகாரம் முதலாக சொல்லும் இடத்து ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு நுண்பொருளை குறித்து உயிர் பாசங்களின் நீங்கி திருவருள் வழியாக சிவத்தை அடைதல் வேண்டும் என்னும் சிறப்பு பொருளை தந்து நிற்றலால் அது சூக்கும பஞ்சாக்கரம் எனப்படுகிறது.
சொல்லுங்க.
சிகாரம் முதலாக சொல்லும் இடத்து ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு நுண்பொருளை குறித்து உயிர் பாசங்களின் நீங்கி திருவருள் வழியாக சிவத்தை அடைதல் வேண்டும் என்னும் சிறப்பு பொருளை தந்து நிற்றலால் அது சூக்கும பஞ்சாக்கரம் எனப்படுகிறது.
அதாவது இது போல வெளிப்பட்ட பொருள் இல்லை அதற்கு, ஆனால் நுண்பொருள் அது சிவத்தை அனுபவிக்க செய்ய வேண்டும் என்ற அந்த ஏக்கத்தை உணர்த்துகிற அளவிலே இருக்கு. சொல்லளவிலே பொருளாக இல்லாமல் உணர்வளவிலே அது பொருளாக இருக்கிறது என்கிறார்.
தூல பஞ்சாக்கரம் சமய தீக்கையிலும் சூக்கும பஞ்சாக்கரம் விசேட தீக்கையிலும் உபதேசிக்கப்படும்.
இது அடுத்த ஒரு பெரிய விஷயம். தீக்கை பற்றி நாம் படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. நாங்கள் சாதாரணமா நம்மளே பல பேர் தீர்க்கையே பெற்றிருக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். என்னுடைய அறியாமையில் சொல்லுமே தெரியவில்லை. தீர்ச்சை பெறாதவன் சைவன் அல்ல என்று அருமூனாவலர் எழுதுகிறார். தீர்ச்சை என்பது நம்முடைய சமய கடமைகளிலே கட்டாயமான ஒன்று. கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இதை நல்லாக நன்றாக பேணுகிறார்கள். அதாவது ஞானஸ்நானம் செய்கிறது என்று கிறிஸ்தவர்கள் ஒரு முறை வைத்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதிலே அந்த பிள்ளைக்கு ஞானஸ்நானம் செய்யாமல் விடமாட்டார். அது அந்த ஒரு அப்பன் ஆச்சிலே வைத்து சேச்சிலே செய்வார்கள். அது கட்டாயமாக செய்வார். எந்த கிறிஸ்தவனும் ஞானஸ்நானம் பெறாத கிறிஸ்தவன் என்று ஒருத்தர் இருக்க மாட்டார். இஸ்லாமியர்களிலே ஆண்பால்களிலே அவர்கள் என்ன செய்வார்கள், சுண்ணத்து பண்ணுவார்கள். அதிலே ஒரு குறிப்பிட்ட வயதிலே அது பண்ணாத இஸ்லாமியன் என்றொருவன் இருக்கவே முடியாது. எங்களுக்கும் இது போல ஒரு கடமைதான் தீர்ச்சை என்கின்ற கடமை. தீர்ச்சை என்பது கட்டாயம் பெற வேண்டும். தீர்ச்சை அதுக்காக என்ன பண்ணுவார்கள், தீர்ச்சை பெறாத ஒருவன் இறந்து போனால் அவனுடைய சடலத்தை வைத்தாவது தீட்சை பண்ணுவார்கள் பண்ணுவது என்பது நம்முடைய அவரக்கணிகைகளிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முறை. தீட்சையே அவன் வரவில்லை என்றால் பிறந்த பிறகு அவனுக்கு தீட்சை பண்றது, அந்த உடலாவது அந்த அனுபவத்தை புரட்டும் என்று தீட்சை பண்ணி அதற்கு அந்த விபூதி வைக்க வேண்டிய இடங்களிலே வைத்து இதுகளெல்லாம் ஒரு முறைமை. இதற்கும் தீர்க்கைக்கும் ஆரம்ப தீட்சைகள் கிரியைகள் தான், அதை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நாம் சொல்லுகிறோமே சாதாரண தீட்சை என்று சொல்லுகிறோம், தீட்சை பல வகையான தீட்சை, ஏழு வகை தீட்சை உண்டு என்பார்கள், மூன்று வகை தீட்சை உண்டு என்பார்கள். சமய தீட்சை என்பது ஒரு அடிப்படையிலே அவனை சமயத்துக்குள்ளே கொண்டு வருகிறது, அடிப்படையிலே கொண்டு வருவது. சில அடிப்படை மந்திரங்களை அவன் படிக்க வேண்டும், சில அடிப்படை ஆசாரங்களை அவன் காக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் இது கட்டாயம் செய்ய வேண்டும். நாம் தான் இந்த உலகத்திலே உதவாதவர்கள் என்பது நமக்கு தான் பொருத்தமான பெயர். ஏன் சொல்லுகிறேன் என்றால், உயர்ந்த விஷயங்களை நம்மூதாதையர்கள் தந்தது போல் நிறைந்த சமயத்தினரும் தந்ததில்லை, ஆனால் அவர்களெல்லாம் அதை கடைபிடிக்கிறார்கள். நம்மை விட தாழ்ந்த விஷயங்களை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள், நாம் உயர்ந்த விஷயத்தை வைத்துக் கொண்டு கடைபிடிப்பதில்லை. அதிலே தீட்சை மிக முக்கியமான ஒன்று என்று நம்முடைய பெரியவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இத்தனை வகையான தீட்சை இருக்கிறது, அந்த தீட்சையினுடைய பயன் என்ன என்பதெல்லாம் சில நேரத்தில் இதை தொடர்ந்து இந்த நூலிலேயே வரலாம். இப்போ இவர் சொன்னது ரெண்டு தீட்சை சொல்லுகிறார், சமய தீட்சை, விசேட தீட்சை. சமய தீட்சையிலே நமசிவாய என்ற மந்திரம் சொல்லித்தரப்படும், பிறகு சிவாய நமே என்று மந்திரம் சொல்லித்தரப்படும். அது மந்திரங்களை வாங்குவது என்பது ஒன்று, அந்த அதெல்லாம் வைஷ்ணவர்களிடம் அதிகம் இருக்காது. அதாவது நான் இன்ன மந்திரத்தை இன்னாரிடம் வாங்கி கொண்டேன் என்றே அந்த பிரயோகம் சொல்லுவார்கள். வாங்குவதானால் இந்த வாங்கி பொக்கெட்ல போடுற நான் சொல்லி நான் கடையில போய் இதை வாங்கினேன் என்ற மாதிரி ஒரு உயர்ந்த ஞானியிடம் மந்திர என்ன ஏதோ ஒரு சொற்பிரயோகம் பண்ண மந்திரத்தை வாங்குவது, மந்திரத்தை வாங்கி அதை பிறகு உச்சாடனம் பண்ணி அதற்கு பலம் ஏற்றுவது, இதெல்லாம் சமய தீட்சையில இருக்கக்கூடிய முறை. மந்திரத்தை முதல் வாங்க வேண்டும், முறைப்படி ஒரு குருவிடம் வாங்க வேண்டும், அதுதான் முறை. இப்போ இந்த உங்களுக்கு தெரியும் இந்த கம்ப்யூட்டர்ல பார்ட்ஸுகள், அதுக்கென்று ஒரிஜினல் பார்ட்ஸ் இருக்கிறது. அது அப்படி இல்லாமல் இப்ப அதை சும்மா மலிவு விற்பனைக்கும் விற்கிறார்கள், அது ஒரு கொஞ்ச நாள்லயே பழுதாக போய்விடும். இது குறிப்பிட்ட கேரண்டி பீரியட் காலத்துக்கு இருக்கும். அப்போ சரியான இடத்திலே முதல் வாங்க வேண்டும், மலிவாக கிடைக்கிறன்றதுக்காக எல்லா இடத்திலும் ஆக்கக்கூடாது. எனக்கு இதுக்கு மேலே இந்த விஷயத்தை சொல்ல தெரியாது, உங்களுக்கு இது விளங்கும் என்று நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பொருள், இந்த இப்ப இதுக்கு என்ன வைரஸ் வராமல்க்கான பொருள் வாங்குவதானால் அதிலே நாம் தற்காலிகம் தங்கியும் வந்து இறக்கியும் கூடலாம், ஒரிஜினலாகவும் வாங்கலாம். இப்போ வாங்குற இடம் சரியாக இருக்க வேணும், அது மந்திரத்தை சரியானவரிடம் வாங்க வேண்டும், பிறகு அதை பயிற்சி பண்ண வேண்டும், பிரயோகத்தினாலே பயிற்சி பண்ண வேண்டும். அதற்கு ஆசாரமும் ஒழுக்கமும் வேண்டும். ஆசாரமும் என்பது வேறு, ஒழுக்கம் என்பது வேறு. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை, குறிப்பிட்ட நல்ல விஷயத்தை தொடர்ந்து கடைபிடிப்பது ஆசாரம். இதுகளெல்லாம் இருந்தால்தான் கடவுளை நோக்கி நகர முடியும். நம்ம சும்மா ஊசிட்டு கடவுளை அடைவது என்பது அவனுடைய கருணையாலே அடைகிறோமே தவிர நம் முயற்சி என்பது இல்லை. ஆகவே இந்த தீட்சையிலே மந்திரங்களை முதலில் பிரயோகத்தை சொல்லித் தருவார்கள். அதிலே தூள சிவாய நமசிவாயம் முன் சொல்லித் தரப்படும், சிவாய நம்ம பின் சொல்லி தரப்படும். அதை பற்றி இந்த தீட்சை பற்றி சொல்லுகிறார். திருப்பி ஒரு தினம் வாசித்து நிறுத்தி மிச்சத்தை.
தூல பஞ்சாக்கரம் சமய தீக்கையிலும் சூக்கும பஞ்சாக்கரம் விசேட தீக்கையிலும் உபதேசிக்கப்படும். விசேட தீக்கை பெறுவோர் உலகியல் பற்று ஓரளவேனும் நீங்கியவராய் இருத்தல் வேண்டும். இதனால் சரியையில் நிற்போர் திருவைந்தெழுத்தை நகாரம் முதலாக உச்சரித்தல் வேண்டும் என்பதும், கிரியையிலும் யோகத்திலும் நிற்போர் சிகாரம் முதலாக உச்சரித்தல் வேண்டும் என்பதும் விளங்கும்.
ஞானத்திலே உச்சரிப்பு இல்லை, அதுவே ஆகிவிட்ட பிறகு யார் யாருக்கு மந்திரம் சொல்வது? வந்து நாமே சிவமாகிறோம், சிவத்திலே நந்தனைய பொழுந்துனே மூன்று நிலை அங்கே இல்லாமல் போய்விடும். வழிபடுகிறவன், வழிபடு பொருள், வழிபாடு என்ற மூன்று இல்லாமல் எல்லாம் ஒன்றாகிவிடும் என்றபடியால்தான் சரியையும் கிரியை யோகம் மட்டும் சொல்கிறார்கள். இந்த அளவிலே நிறுத்துவோம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.